நமஸ்காரம். இரண்டு கருத்துகள் ஒன்றுக்கொன்றும் முரண்பட்டா போலே தோன்றும். உண்மையிலேயே முரண்பாடு உள்ளதா இல்லையா என்று பார்ப்போம். இறைவன் தூணிலும் உள்ளார், துரும்பிலும் உள்ளார். எங்கும் இருக்கிறார். இதுதான் பொதுவாக நாம் அறிந்து வைத்திருப்பது. சாஸ்திரமும் அப்படித்தான் சொல்லுகிறது. எங்குமுளன் கண்ணன் என்று ஆழ்வார் பாடுகிறார். பிரஹ்லாதன் தன் தந்தை ஹிரண்யகசிப்பு கேட்டபோது எதிலும் இருக்கிறார் என்றுதான் பதில் கூறினார். இதெல்லாம் ஒரு புறம். மற்றொரு புறம், கோயில்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகம், ஒரு திருவுருவத்தோட பெருமான் உள்ளார். அது சிலா திருமேனியாக, கல்லாகவோ, தாரு மரத்திலோ, சுதை சுண்ணாம்பாலோ, இப்படி எதனாலும் ஆக்கப்பட்டிருக்கலாம். அதை மந்திரம் சொல்லி, அதற்குரிய சடங்குகள் சொல்லி, ஆவாகனம் செய்து பிரதிஷ்டை செய்கிறார்கள். அப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலை, அதைத்தானே வணங்குவோம். கோயிலிலேயே சுவர் கட்டுவதற்கும் கல் பயன்பட்டிருக்கலாம். கோயிலுக்கு வெளியிலே எத்தனையோ கற்கள் உள்ளன. நாம் வெளியிலே இருப்பதையெல்லாம், கல்லையெல்லாம் கும்பிடுவதில்லை. ஆனால் சனாதன தர்மத்தின்படி அந்த கல்லுக்குள்ளும் பெருமான் இருக்கிறார் என்பது உண்மை. பிரதிஷ்டை செய்யப்பட்ட திருமேனி திருவுருவம் அதில்தான் இருக்கிறார் என்று வணங்க வேண்டுமா, அல்லது எங்குமுளன் அப்படின்னு சாஸ்திரம் ஏற்றபடிக்கு செல்ல வேண்டுமா? மந்திரம் சொல்லி பிரதிஷ்டை அந்த திருமேனியில் மட்டும்தான் இருப்பார் என்று போனால் அது பகவானின் பெருமையை குறைப்பதாகாதா? அல்லது எங்கும் இருக்கிறார் என்னும் உயர்ந்த கொள்கைக்கு எதிர்கொள்கை ஆகாதா? இதுதான் கேள்வி. பகுதி ஒன்று, பகுதி இரண்டு என்று பார்ப்போம். முதல் பகுதி, நாம் எல்லா கற்களையும் வணங்குவதில்லை என்பது உண்மை. பிரதிஷ்டை செய்ததைத்தான் வணங்குகிறோம். அது தவறில்லையான்னு கேட்டால் நிச்சயம் இல்லை, அதுதான் சரி. ஏன் அப்படி? இதுக்கு ஒரு பிரமாணம் உள்ளது, ஸ்லோகம் இருக்கிறது. அக்னௌ திஷ்டதி விப்ராணாம், ஹிருதி திஷ்டதி யோகினாம். அந்தணர்கள், தினப்படி அக்னியை ஆராதிப்பவர்கள், அவர்களுக்கு பெருமான் அந்த நெருப்பிலேயே காட்சி கொடுத்து விடுவார். யோகிகள் உள்ளத்தே உறையும் எம்பெருமானையே தியானிப்பார்கள். அவர்களுக்கு தங்கள் தங்கள் உள்ளத்திலேயே இருப்பார், வெளியே தேடி போக வேண்டாம். சர்வத்ர, எல்லாவிடத்திலுமே பெருமாள் காட்சி அளிப்பார். கல்லிலோ, மண்ணிலோ, மரத்திலோ, ஆகாயத்திலோ, பூமியிலோ, எதிலுமோ சமதர்சனம் உள்ளவர்களுக்குன்னு சொல்லுகிறது. எல்லாவற்றிலும் பெருமான் இருக்கிறார்னு பார்க்க தெரிந்த உயர்ந்த அதிகாரிகளுக்கு, அவர்களுக்கு நிச்சயம் எல்லாவிடத்திலும் இருப்பார். ஜடபரதர் போன்றவர்கள், அவதூத சந்நியாசிகள், எதிலுமே பற்றில்லாதவர்கள். ஷோர் இருந்தாலும் ஷோர் இல்லாவிட்டாலும் யாரேனும் வந்து தங்கள் உடம்பில் சேர்ச்சையே கூட பூசினாலும் எதை பற்றியும் கவலை இல்லாதவர்கள். ஆரோக்கிய கவலையோ உணவு கவலையோ எதுவும் இல்லை. எங்கும் இறைவனே என்று பார்க்க தெரிந்தவர்கள். அப்படி இருப்பவர்களுக்கு எவ்விடத்திலும் பெருமான் தரிசனம் கொடுப்பார். ஆனால் அதை போல் இன்று எத்தனை பேர் இருக்க முடியும்? என்றும் தான் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள்? அதனாலே பிரதிமாசு அப்ரபுத்தானாம், அந்த அளவுக்கு சமமாக எல்லாவற்றையும் பார்க்க தெரியாதவர்களுக்காக பிரதிமை, அப்படிதான் விக்கிரக வடிவம், அதுதான் ஒரு கல்லாலோ மரத்தாலோ சுண்ணாம்பாலோ செய்யப்பட்ட உருவம். அதில் பெருமான் காட்சி கொடுக்கிறார். இப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. இந்த நாளுக்குள் நாம் எந்த கோஷ்டியில் வருகிறோம்? அக்னியில் பார்ப்பவர்களா? உள்ளத்துக்குள்ளே இருப்பவனை தியானத்தாலே பார்ப்பவர்களா? எங்கும் எதிலும் சமம், எதை பற்றியும் கவலை இல்லை என்றிருப்பவர்களா? இந்த மூணு குழுவிலேயும் நாம் இருப்பதாக தோன்றவில்லை. பிரதிமாசு அப்ரபுத்தானாம், அவ்வளவு புத்தி வளர்ச்சி இல்லாதவர்களுக்கு உருவ வடிவில்தான் விக்கிரகத்தில்தான் பெருமான் இருப்பார். இதை சொல்லி முடிக்கும் போதே அடுத்த கேள்வி வரும், அது பகுதி ரெண்டு. ஓ, புத்தி குறைந்தவர்களுக்காகத்தானே விக்கிரக வடிவில் இருப்பார், அது ஏற்றுக்கொள்கிறோம். எனக்கு புத்தி வளர்ந்து விட்டது, அதனால் எங்கும் இருக்கிறார்னு பார்க்கிறேன். இங்குதான் இருக்கிறார், இந்த விக்கிரகத்தில் இருக்கிறார், கர்ப்ப கிரகத்தில் இருக்கிறார் என்று நான் பார்க்க தேவையில்லை என்று சொல்ல போனீர்களானால் அப்படி அல்ல. இது நாம் பேச்சுக்கு சொல்லிக் கொள்ளலாமே தவிர, அடுத்த வேளை யாரேனும் ஒருத்தர் நம்மை அடிக்க வந்தால் பயந்து விடுவோம். உடம்பு சரியில்லை என்றால் வைத்தியரிடத்தில் ஓடுவோம். ஆனால் நான் சொன்ன சமதரிசனம் கொண்டவர்கள் இதற்கு அத்தனையும் அப்பாற்பட்டவர்கள். அவ்வளவு ஏன், ரிஷபதேவர்ங்கிறவர் இருந்தார், பரதரே இருந்தார். அவர்களெல்லாம் வீதியில் இருக்கும் மலத்தையே தங்கள் உடம்பில் பூசினாலும் அதை பற்றியும் கவலையின்றி இருப்பவர்கள். எதற்குள்ளும் இறைவன் இருக்கிறான்னு தெரிந்தவர்கள். நிச்சயமாக அப்படி நாம் இல்லை. யாரோ ஓரிருவர் இருக்கலாம், அடியனுக்கு தெரியாது. ஆகவே அப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் பேச்சுக்கு சொன்னதாக ஆகுமே ஒழிய இருப்பதில்லை. இன்னொரு கோணம், ஆழ்வார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள், அவர்களெல்லாம் எங்குமுழன்னு பார்க்க தெரிந்தவர்கள் தானே. அப்படி இருக்கும்போது அவர்கள் ஏன் அவ்வளவு ஆவலோடு விக்கிரக வடிவத்தில் இருக்கும் பெருமானை தொழுதார்கள்? அவர்களுக்கு என்ன புத்தி குறைவா? நிறைவான புத்தியாளர்கள், அறிவாளர்கள். அவர்கள் ஏன் இந்த பிரதிமையை வணங்க வேண்டும் என்றால், புத்தி குறைவானவர்களுக்கு விக்கிரக வடிவத்தில் இருக்கிறார் என்று மட்டும் பொருள் ஆகாது. புத்தி குறைவானவர்களுக்கும் விக்கிரக வடிவத்தில் இருக்கிறார்னு சொல்ல வேண்டும் என்றால், புத்தி நிறைவானவர்களுக்கும் விக்கிரக வடிவத்தில் இருக்கிறார், புத்தி குறைவானவர்களுக்காகவும் விக்கிரக வடிவத்தில் இருக்கிறார். அதனால்தான் ரிஷிகளோ ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ யாருமே அந்த உருவ வழிபாட்டை கொண்டாடித்தான் பேசியிருக்கிறார்கள். அதுதான் நமக்கு பயன்படக்கூடியது. அந்த அழகுதான் நம்மை ஈர்த்து நம் உள்ளம் எங்கும் செல்லாமல் அவனிடத்தில் நிறுத்தக்கூடியது. ஆகவே இதை போன்ற கேள்விகளை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், பெருமான் தான் எங்கும் இருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறதே என்றால் அது யாருக்கு என்பது முக்கிய கேள்வி. சாஸ்திரங்களில் எல்லாருக்காகவும் சொல்லியிருக்கும், பலதரப்பட்டவர்களுக்கும் இருக்கும். அதில் எது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர்கள் எடுத்தால்தான் பயன் தரும். அந்த நிலையிலேயே இல்லாத நான் அதை எடுத்துக்கொண்டால் பயன் தராது. சர்க்கஸ் நடக்கிறது, சிங்கம் வாயை திறக்கிறது, அங்கிருக்கும் ரிங் மாஸ்டர் சிங்கத்தின் வாய்க்குள்ளே தலை விடுவார், எடுத்து விடுவார். இதோ சிங்கத்தின் வாய்க்குள்ளே தலையை விடுகிறாரே என்று நான் விட முடியுமா? என்னால் இயலாது, எனக்கு தலை போய்விடும். அதனால் சாஸ்திரத்தில் சொன்ன எல்லாம் எல்லாருக்குமாக ஆகாது. நாம் எல்லாருக்கும் எல்லாம் என்ற ஒரு கொள்கையை பிடித்து கொண்டிருக்கிறோம், அது இயலாது. அவ்வளவு ஏன்? உபன்யாசம் சொற்பொழிவு நடக்கிறது, ஒரு சிலராரே காலை மடித்து கொண்டு கீழே உட்கார முடியும், உட்காருவார்கள். பல பேரால் உட்கார முடியாது, சேர்ல தான் உட்காருவார்கள். அவ்வளவுதான், அவர்களால் இது முடியாது. முடியாததுனால தப்பில்லை, முடியாது என்பதை ஒத்துக்கொண்டு ஒழுங்காக சேரில் உட்கார வேண்டும். அதை விடுத்து அதோ கீழே உட்கார்ந்திருக்கிறாதே நானும் தான் உட்கார்ந்தால் என்று காலை மடித்து கொண்டு உட்கார்ந்தால் 2 மணி நேரத்துக்குள் முட்டி வலிக்க ஆரம்பிக்கும், அடுத்த 2 நாள் வேலை ஓடாது. அதனால் எதுவும் முரண்பட்டதல்ல, யாராருக்கு ஏதேது அப்படித்தான் சாஸ்திரங்கள் வகுத்து கொடுத்திருக்கின்றன. அதை புரிந்து கொள்வோம், அதனால் முரண்பாடில்லை.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.